நம்முடைய வாழ்க்கையில் கோபத்தை குறித்த சில காரியங்கள் அதை நாம் பார்த்தோம். நியாயமான கோபம், நியாயம் இல்லாத கோபம் என்று சொல்லி நாம் கவனித்தோம். இந்த வாரத்தின் செய்திக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது முதல்ல கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை பேசினார். அதுதான் காலை ஆராதனைக்கான செய்தி நினைச்சு ட்ரை பண்ணிட்டே வந்தேன். ஆனால் திடீர்னு அப்படியே பிளாக் ஆயிடுச்சு, வேற ஒண்ணு வந்துருச்சு. அப்பதான் தெரிஞ்சது அது காலையிலேக்கு, அதுதான் காலையிலேக்கு. அப்ப அது பிளாக் ஆகி நின்னதுக்காக திருப்பி ஜெபிக்கும் போது அது மாலை ஆராதனைக்கு ஆண்டவர் அதை கொடுத்தார். அதனால காலை ஆராதனைக்கு நாம் தியானித்ததற்கு அதற்கு ரிலேட்டடாக இந்த மாலை ஆராதனையிலும் அடுத்த ஒரு காரியத்தை நாம் பார்க்க போறோம். இது இன்னும் சற்று வித்தியாசமான ஒரு காரியம். கோபத்தை வென்றவர்களாக நாம் இருக்கணும். ஆமென். கோபத்தை நாம் வெல்ல வேண்டும். அது ரொம்ப முக்கியமான காரியம். எடுத்து வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12:3 எண்ணாகமும் 12:3.
மோசேயானவன்
பூமியிலுள்ள சகல மனிதரிலும்
மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான்.
மோசேயை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி, அதனால்தான் வேதம் அப்படி எழுதுகிறது. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். அவன் வாழ்ந்த நாட்களில் அவனை போல சாந்த குணம் உள்ளவன் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சாந்த குணம். இந்த மோசேயுடைய வாழ்க்கை குறித்து இப்படி ஒரு சாட்சி எழுதப்பட்டதை நினைக்கும் போது ஆச்சரியமா தான் இருக்குது. ஏன்னா மோசேயுடைய வாழ்க்கையை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. இங்கே சொல்லப்படுகிற இப்ப வாசித்த வசனத்திற்கும் அவருடைய வாழ்க்கையின் சில சம்பவத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும், ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனால் இங்கே வேதம் இப்படி சொல்லுகிறது, அது உண்மை இல்லையா? அது உண்மை. பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் இந்த மோசே. சரி, இந்த வார்த்தை, இந்த சாட்சி உனக்கு எப்ப வந்ததுன்றத பின்னால பாத்துக்கலாம். இப்ப மோசேயுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே திருப்பி பார்க்கணும். அவருடைய வாழ்க்கையில் அவனுடைய ஆரம்பத்திலிருந்து அவன் எப்படி கடந்து வந்த பாதைகள், அவனுக்கு உண்மையிலே சொல்ல போனால் மிகப்பெரிய நெருக்கடிகள் நிறைய வந்துச்சு. புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு இயேசு கிறிஸ்து என்றால் பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு மோசே. பைபிளுடைய முக்கியமான கேரக்டர் அவங்கதான். எதை வைத்து சொல்லுகிறேன் என்றால், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று என்று யோவான் தன்னுடைய முதல் அதிகாரத்தில் சுவிசேஷத்தில் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவையும் மோசேயையும் இணைத்து பேசுகிறார். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. அப்போ புதிய பாட்டுக்கு ஒரு இயேசு கிறிஸ்து என்றால் பழைய பாட்டுக்கு ஒரு மோசே. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை இன்னைக்கு நம்ம காலையில பார்த்துட்டோம். இப்பொழுது மோசேயுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். இந்த மோசேயுடைய வாழ்க்கையிலும் பார்க்க பொழுது மிகப்பெரிய நெருக்கடிகள், மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்த வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை. அவன் பொறுமை சோதிக்கப்பட்ட சூழ்நிலைகள் நிறைய இருந்துச்சு. எப்படி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம 5 விஷயத்தை பார்த்தோம். அவர் கோபம் கொள்வதற்கு ஏதுவான ஒரு 5 விஷயம் அவருக்கு வந்தது. ஆனால் அவர் கோபப்படாமல் இருந்தார்னு பார்த்தோம் காலையில். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மோசேயின் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பல நேரத்தில் இருக்கும். ஆனாலும் அதெல்லாம் தாண்டி கடைசியில் இந்த சாட்சி வாங்கிட்டான். அவன் வாழ்க்கையில சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துச்சு, ஆனா அவன் வாழ்க்கையின் இதுதான் அஸ்திவாரமான சாட்சி. பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். சரி, இப்ப மோசேயுடைய லைஃப அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சில முக்கியமான சம்பவங்களை மாத்திரம் பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் இரண்டாவது அதிகாரம் 11-12 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி
அவனை மணலிலே புதைத்து போட்டான். இதான் மோசையுடைய லைஃப்ல அவன் பெரியவனான பொழுது எழுதப்பட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் இதுதான். அதுக்கு முந்தின 10வது வசனத்துல கூட பிள்ளைன்னு தான் வருது. இந்த 11வது வசனம் தான் அவனை ஒரு மனுஷனாய் காண்பிக்கிறது. அவனை மனுஷனாய் காண்பிக்கிற முதல் காட்சியே அவன் கொலை செய்வதை குறித்து ஆரம்பிக்குது. டென் கமாண்ட்மெண்ட்ஸ் ஒரு அருமையான படம், அதெல்லாம் உண்மையிலேயே பார்க்கணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரே ஒரு தடவை சினிமா தியேட்டருக்கு போறேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு 33 வருஷத்துல ஒரே ஒரு தடவை சினிமா தியேட்டருக்கு போறேன். பைபிளை தூக்கிட்டு, அது அப்படிப்பட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கும். பைபிளை தூக்கிட்டு சினிமா தியேட்டருக்கு போன ஒரே ஆள் நான் தான் இருக்கும். டென் கமாண்ட்மெண்ட்ஸ் பார்க்க போறேன். அது படம் பார்க்கறதுன்றையுமே இல்லை, உண்மையிலேயே ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ண அந்த சென்ஸ்ல தான் நான் போறேன். ஏன்னா அந்த படத்தை குறித்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அந்த படத்தை உண்மையிலேயே ஒரு பக்தியான எண்ணத்தோடையே அந்த ரியலாக, ஏன்னா அது அந்த சீடி நான் வச்சிருக்கேன். அது வந்து வீட்டில் அதில் டிவியில் போட்டதோட தியேட்டர்ல பார்க்கறதா ரியல் எஃபெக்ட். அந்த படம் அருமையாக பைபிள் அப்படியே அழகு எடுத்திருப்பாங்க. எந்த ஒரு வேண்டாத காரியங்கள் இல்லாமல் கரெக்டா வசனத்தை எடுத்திருப்பாங்க. இந்த வசனத்தை இப்ப நம்ம படிக்கிறோம். அந்த படத்துல இந்த காரியத்தை அவங்க எப்படி கொண்டு வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எபிரேய குழந்தைகள் எல்லாம் சின்னதா இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இருக்கும், ஸ்ட்ரைப்ஸ் போட்டதான ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். எபிரேய குழந்தைகளுக்கு அப்படிதான் சின்னதா இருக்கும்போது போடுகிற வழக்கம் இருந்திருக்கிறது. மோசேயை அந்த நாணல் பெட்டியிலே வைத்து அவனை அவருடைய பெற்றோர் நைல் நதியில் இறக்கி விட்டுட்டாங்க. அதன் பிறகு அது பார்வனுடைய குமாரத்தின் கையிலே அந்த நாணல் பெட்டி கிடைக்குது. அவள் எடுத்து அந்த குழந்தை பார்க்கிறார். அந்த ஸ்ட்ரைப்ஸ் போட்டதான அந்த ட்ரெஸ், ரெட் கலர்ல ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்கும். டென்னிஸ் போட்டிருக்கோம், இதே மாதிரி ரெட் அண்ட் பிளாக் தான் போட்டிருக்கோம். ரெட் அண்ட் பிளாக்ல ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்கோம். அப்போ அந்த குழந்தைய பார்த்த உடனே, அந்த டிரெஸ் பார்த்த உடனே, இது ஒரு எபிரேய குழந்தை அப்படின்னு அவன் கண்டுபிடிப்பான். அந்த டிரெஸ் வச்ச உடனே அது எபிரேய குழந்தைடும். ஆனா அந்த குழந்தை பார்க்கும் பொழுது அட்ராக்டிவா இருக்கும். உடனே அதை அவள் அப்படியே போட்டுட்டு போறதுக்கு அவளுக்கு மனசு வரல. அதை எடுத்து கொண்டு போவாள். அந்த குழந்தைக்கு வளர்ப்பு தாய் ஒன்றை தேடும் பொழுது மிரியாமே வந்து தன் தாயை கூட்டிக் கொண்டு விடுவாள். அப்ப அந்த குழந்தை எடுத்து கொண்டு போய் வளர்ப்பாங்க. அப்ப அந்த குழந்தை பிரஷியஸா வளர்க்கும் போது அந்த குழந்தை போட்டு அந்த டிரெஸ் எடுத்து பத்திரமா வைப்பாங்க. இந்த டிரெஸ்ஸோடு தான் அந்த குழந்தை வந்துச்சுன்னு சொல்லி அதை பத்திரமா சேவா வச்சிருவாங்க. அதன் பிறகு இவன் ராயல் ஃபேமிலியா வளருவான். பார்வனுடைய குமாரத்தின் வளர்ப்பு மகனாய் வளர்ந்து 40 வயசு ஆயிடுவான். கம்பீரமாக எல்லா ராஜ காரியங்களும் கற்றுக்கொண்டு ஒரு பிரம்மாண்டமாய் பலசாலியாய் வந்துடுவான். ஒரு நாள் அவன் வீட்டில் இருக்கிற பல காரியங்களை அவன் ஏதோ ஒரு சர்ச் பண்ணுவான். தேடிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெட்டிக்குள்ளே அந்த டிரெஸ் இருக்கும். அப்ப அதை விசாரிப்பாங்க இருக்கிறவங்க, இது எப்படி வந்துச்சு, இந்த டிரெஸ் யார் டிரெஸ். அவங்களுக்கு தெரியுது எபிரேய ட்ரெடிஷனல் டிரெஸ். அப்ப சொல்லுவாங்க, நீ குழந்தையா இருக்கும் பொழுது உனக்கு போடப்பட்ட டிரெஸ் தான் இதுன்னு சொல்லுவான். அப்பதான் அவனுக்கு தெரியும் தான் யார் என்பதை. அங்கதான் அவன் கண்டுபிடிப்பான் தான் ஒரு எபிரேயன் என்பது. அவனுக்கு அப்ப தெரியும் அந்த 40 வயசு. அதுதான் இந்த 10வது 11வது வசனத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு சம்பவம். ஒருவேளை அது உண்மையா இருக்கலாம், அது ஒருவேளை கெஸ்ஸிங் இருக்கலாம். பட் எனிகோ அது பார்க்கும்போது அது சரியான ஒரு காரியம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலையில் அந்த தான் யார் என்பதை அவன் புரிந்து கொண்டான். புரிந்து கொண்ட உடனே அவனுடைய மனது ஃபுல்லா எபிரேய தாக்கத்தால் நிறைகிறது. தன்னுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் என்கிறது அவனுக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய வேதனை வைராக்கியம் கிடப்பது. இன்னும் அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்னன்னு தெரியாது. அவன் என்ன வளர்ந்ததெல்லாம் பார்வனுடைய அரண்மனையில் வளர்ந்திருக்கிறான். அதனால ஆவிக்குரிய காரியங்கள் எதுவுமே அவனுக்கு தெரியாது. இந்த சூழ்நிலையிலே ஒரு மாம்ச வைராக்கியம் அவனுக்குள்ள இருக்குது. தன் ஜனங்கள் இப்படி கஷ்டப்படுறாங்களே, அப்ப அவனுடைய சுபாவம் இன்பான் நேச்சர், ஜென்ம சுபாவம், அந்த ஜென்ம சுபாவம் அவனுக்குள் ஒரு மூர்க்கமான வைராக்கியம் உள்ளவனால வச்சிருக்கு. அந்த காரியத்தை தான் இங்க பாக்குறோம். அவன் பெரியவனான பொழுது இப்பொழுது அவனுக்கு ரெண்டுல ஒண்ணு செலக்ட் பண்ணலாம். இதனை எப்ரேயர் 11 அதிகாரத்தில் இன்னைக்கு சப்ஜெக்ட் அது கிடையாது, அதனால நான் அப்படியே படிக்காம சொல்லிட்டு போறேன். எப்ரேயர் 11 அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 25-26 வசனங்களிலே மோசே தான் பெரியவனான பொழுது தான் பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்ன படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான் அப்படின்னு ரொம்ப அழகா இருக்கும். அப்ப அவன் செலக்ட் பண்ண, ரெண்டுல ஒன்னு செலக்ட் பண்ணணும், ராஜா வாழ்க்கையா அல்லது தன் ஜனத்திற்காக வாழுகிற ஒரு வாழ்க்கையா? அப்போ ராஜ வாழ்க்கையை இழந்துதான் இதுக்கு வரணும். அப்ப தன் ஜனத்திற்காக சப்போர்ட் பண்ணி வாழணும்ன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு உருவாயிடுச்சு. ஆனால் அவன் இருக்கிற இடமோ அரண்மனை. ஆனால் இப்ப இவனாகவே அதுல செலக்ட் பண்ணி போறதுன்றது சாத்தியம் இல்லை. இப்ப ஆண்டவரை கொண்டு வராரு, அந்த சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் எடுத்துட்டு போக போறாரு. அப்பொழுது அவனுடைய ஜென்ம சுபாவம் வந்து வெளிப்பட்டுதான் அவனுடைய வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்துக்குள் அவன் கொண்டு போகப்படுகிறான். அதுதான் பார்க்கிறோம். ஒரு எபிரேய மனுஷனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறத பார்க்கிறான். ஒரு வனாந்தரமான இடத்துல வேலை செய்யற இடத்துல அதை பார்த்த உடனே இவனால் பொறுத்து கொள்ள முடியல. அந்த ரத்த பாசம், தன் ஜனங்கள் கொடுமையாய் அநியாயமாய் நடத்தப்படுகிறார்கள் என்கிறதை அவனால் சகிக்க முடியாமல் இங்கும் அங்கும் பார்க்கிறான். யாரும் இல்லை, ஒரே வெட்டு வெட்டி அந்த எகிப்தியனை கொன்று அந்த இடத்திலேயே புதைத்து விடுகிறான். இப்போ இந்த வசனங்கள் அவனுடைய ஜென்ம சுபாவத்தையும் அவனுடைய கோப சுபாவத்தையும் அழகா படம் பிடிச்சு காட்டுது. இதுதான் அவனுடைய நேச்சர், கோபம். ஒரு காரியம், ஒரு அநீதி நடக்குதுன்னா ஒரு நபரை கொல்லுகிறதற்கு கூட அவன் தயங்காத மனுஷன்தான் மோசே. அவ்வளவு கோபம் அவனுக்கு இருந்துச்சு. இப்படிப்பட்ட மோசையுடைய வாழ்க்கையில் அடுத்த 40 கர்த்தர் வனாந்தரத்தில் வைத்து அவனை உருவாக்குறார். ஏன்னா அவனை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்துச்சு. அதனால கர்த்தர் அவனை மோல்டு பண்ண வேண்டி இருந்துச்சு. வெறும் வைராக்கியத்தை வச்சு ஆண்டவருக்கு யூஸ் ஆக முடியாது. நல்லா கவனிக்கணும், வெறும் வைராக்கியம் உள்ளவங்க எல்லாத்தையும் கர்த்தர் யூஸ் பண்ணிட முடியாது. அதற்காக பக்குவப்பட வேண்டியதும் அவசியம். ஆண்டவருக்கு பயன்படுத்தப்படுவதற்கு பக்குவப்பட வேண்டியதும் அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டு சேரணும், ஒரு பக்கம் வைராக்கியம், ஒரு பக்கம் ஆண்டவருக்காக பக்குவப்படுகிறதான ஒரு வாழ்க்கை. இப்ப ஃபர்ஸ்ட் காரியம் அவனுக்கு நல்லா இருக்குது, வைராக்கியம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அவனை பக்குவப்படுத்தணும். 40 வைத்து ஆண்டவர் அவனை பக்குவப்படுத்தினார். இப்பொழுது கர்த்தர் அதன் பிறகு நீங்க அடுத்த 3 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா மோசே கர்த்தர் சந்திச்சிருவார். ஓரேப் என்கிற தேவ பர்வதம் வரைக்கும் அவன் தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் அங்கே அவனை ஒரு முச்செடியில வச்சு சந்திக்கிறார். சந்தித்து 4 அதிகாரம் முழுவதும் கர்த்தர் அவனோடு கூட போராட வேண்டியதா இருந்துச்சு. 5 அதிகாரத்தில் அவன் கர்த்தருக்கு என்று வந்து விட்டான். அவனுடைய ஊழியத்திற்கு என்று பக்குவப்பட்டவனாய் 80 வயதில் அவன் வந்துட்டான். இப்ப இந்த சூழ்நிலையில் அவன் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், கர்த்தர் அவனை கொண்டு எகிப்திலே பலத்த கிரியைகளை செய்கிறார். எகிப்திய ஜனங்களை 10 விதமான வாதைகளால் கர்த்தர் வாதிக்கிறார். அதன் பிறகு எகிப்தை விட்டு கர்த்தர் வெளியே வர வைக்கிறார். வெளியே வந்து வரும்பொழுது செங்கடலை கடந்து அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். வெளியே வந்த பிறகு இவர்களுக்கு கர்த்தர் பிரமாணத்தை கொடுக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் இந்த ஜனங்கள் 400 மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 430 இவங்க எல்லாருமே அங்க இருந்திருக்கிறாங்க, எகிப்தில தான் வளர்ந்திருக்கிறாங்க. 4 4 சந்ததி எகிப்தில் வளர்ந்திருக்கிறது. ஆகையினாலே இந்த 4 சந்ததிகளுக்கும் ஆதிக்குரிய காரியங்கள் எதுவுமே தெரியாது. எகிப்திய கல்ச்சர் தான் உங்களுக்கு தெரியும். ஆகையினாலே கர்த்தர் இவர்களுக்கு போதிக்கிறதற்காக பிரமாணங்கள், 10 கட்டளைகள், பிரமாணங்களை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஆகையினாலே ஆண்டவர் அவனை சீனாய் மலைக்கு ஏறி வரும்படி கூப்பிட்டார். கூப்பிட்டு கர்த்தர் அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். இது யாத்திராகமும் 19:20 ஆகிய அதிகாரங்களிலே வரும். இந்த 19 அதிகாரத்திலே மோசே கர்த்தர் சீனாய் மலைக்கு கொண்டு சென்று விட்டார். 40 நாட்கள் இரவும் பகலும் கர்த்தர் அவனோடு இடைபடுகிறார். அந்த 40 நாட்களிலே அவனை கர்த்தருடைய மகிமை சூழ்ந்திருக்கிறது. ஒருவர் மலை மேல் ஏறி வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. மலை அடிவாரத்தை கூட ஒருவன் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 40 நாட்கள் இரவும் பகலும் அவன் தேவ சமூகத்தில் இருக்கிறான். அந்த நேரத்தில் இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதனால படிக்கவே வேண்டாம். கீழே இருக்கிறதான ஜனங்கள் மோசைக்கு என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆகையினால் ஆரோன் இடத்துல வந்து கேட்கிறாங்க, நம்மை நடத்தி வந்த மோசைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, ஆகையால் எங்களை முன்னின்று நடத்துவதற்கான தெய்வத்தை எங்களுக்கு தாரும் ஏற்படுத்தும்னு கேட்கிறாங்க. ஆரோனும் போய் மேல போய் பார்க்க முடியாது. ஆகையினாலே வேற வழி இல்லாம ஆரோனும் ஜனங்களிடத்திலிருந்து நகைகளை கேட்டு வாங்கி ஒரு பொன் கந்துக்குட்டியை வார்ப்பித்து, அவன் இதுதான் எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி அந்த நேரத்துக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கிறான். ஆனால் இது அந்த நேரத்துக்கு சால்வ் பண்ணால் இது மிகப்பெரிய பிரச்சனையாக இப்ப இனிமேதான் நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமும் 32 அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். வாசிக்கலாம் 7 வசனத்திலிருந்து.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இறங்கிப்போ எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள்.
இப்படி ஆண்டவர் உடனே அவனுக்கு நியூஸ் கொடுத்துட்டார். எகிப்திலிருந்து நீ கொண்டு வந்ததான ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அடுத்த வசனத்தில் என்ன நடக்குதுன்றத விவரமாவே சொல்லிடுறார். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள். அவங்க என்னென்ன பேசுறாங்கன்ற விஷயத்தை கூட ஆண்டவர் அங்க சொல்லிட்டார். மோசேக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டவரிடத்துல ஜபிக்கிறான். பின்னால அவன் இறங்கி வரான். இறங்கி வந்த பிறகுதான் இப்பதான் அவனுடைய நேச்சர் இங்க தெரியும். இறங்கி வந்த பிறகு பார்க்கிறான். 19:20 வசனங்களை வாசிக்கிறான்.
அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்று குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்று குட்டியை எடுத்து
அக்கினியில் சுட்டெரித்து
அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி
அதை
இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான்.
இதுதான் கோபத்தின் வெளிப்பாடு. என்ன வேலை பண்ணிருக்கலாம் பாரு. இந்த கன்றுக்குட்டியான நீங்க எல்லாம் வணங்குறீங்க, எடுத்த அந்த கன்றுக்குட்டி நெருப்ப போட்டு எரிங்க. எரிச்ச பிறகு கூட அவனுக்கு கோபம் அடங்கல. அந்த விக்கிரகத்தை எரிச்ச பிறகு கூட அவனுக்கு கோபம் அடங்கல. என்ன கோபம் வந்துருக்கும் பாருங்க. எடுத்து அரைக்க சொன்ன அந்த பவுடரா அரைச்சாங்க. தண்ணியை கொண்டு வந்து அவன் ட்ரம்ல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த தூவி எடுத்து இந்த தூள் அதுல போடுங்க. யார் யாரெல்லாம் டான்ஸ் ஆனிங்க எல்லாம் வந்து குடிக்கிறான். அத்தனை பேரை வந்து குடிக்கிறாரு. யாரெல்லாம் இந்த பண்டிகை கொண்டாடுங்க, யாரெல்லாம் இந்த விக்கிரகத்தை டான்ஸ் ஆனீங்களோ அத்தனை பேரும் வந்து குடிங்கிறான். என்ன ஒரு கோபம் இவனுக்கு வந்திருக்கு பாரு. இன்னைக்கு காலையில் சொன்னது போல இது ஒரு நல்ல கோபம் தான். இது ஒரு நல்ல கோபம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி பல சந்தர்ப்பங்களில் நல்ல நல்ல கோபங்கள் வந்ததோ அதே போல இந்த இடத்துல மோசேக்கு ஒரு நல்ல கோபம் வந்துச்சு. சரியான கோபம். இந்த கோபம் சாதாரணமானதல்ல. இந்த ஜனங்களை அவன் சரியான விதத்திலே பதில் வாங்கிட்டான். அது மட்டுமல்ல, நீங்க அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்களானால், இது என்ன படிக்க வேண்டாம் டைம் இல்ல, கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறது யாருன்னு கேட்பான். லேவி கோத்திரம் மாத்திரம் வந்து நிற்பாங்க, ஏன்னா மோசே ஒரு லேவியன், லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். அவனுடைய ஜனங்கள் வந்து நாங்கள் கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறோம். அதன் பிறகு மோசே உங்க பட்டயத்தை உருவி, உங்கள் சகோதரருக்கு விரோதமா எங்க பட்டயத்தை உருவுன்னு போய் அந்த பண்டிகையில முக்கியமாய் இருந்து அந்த விக்கிரக ஆராதனைக்கு முக்கியமாய் பங்கு வகித்த 3000 பேரை அந்த இடத்துல வெட்டி கொள்ளுவாங்க. லேவியர்கள் இறங்கி போய் இஸ்ரேல் ஜனங்களிலே 3000 பேரை, தங்கள் சொந்த சகோதரர்கள் இஸ்ரேல் கோத்திரத்தாரையே 3000 பேரை இந்த இடத்துல வெட்டி கொள்றாங்க. இதெல்லாம் நடக்குது. அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட விதத்தில் மோசேக்கு கோபம் வந்துச்சு. அரைச்சு குடிக்க வச்சான். அது மட்டுமல்லாமல் அதுல முக்கிய பங்கு வகித்த 3000 பேரை இந்த லேவியரை கொண்டே கொல்லும்படி வைத்தான். இங்கேதான் இந்த லேவியருக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குது. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் லேவியரை கர்த்தர் இந்த கோத்திரத்தை தன்னுடைய கோத்திரமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவர் பட்சத்தில் நிற்கிறதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள், கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறதற்கு அர்ப்பணிக்கிறவர்களை கர்த்தர் தம்முடைய ஊழியத்தின் பகுதியிலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். ஆண்டவர் பட்சத்தில் நிற்கிறவன். சரி, இப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவருடைய கோபத்தினாலே இவன் செய்த செயல்களை பார்த்தோம். அந்த விக்கிரகத்தை எரிச்சான், அதை தூளாக்கி ஜனங்களை குடிக்க வச்சான். லேவியர்கள் தனக்கு கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறோம் என்று வந்தவர்களை கொண்டு 3000 பேரை வெட்டி கொன்றான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துச்சு. இன்னொரு பக்கத்தில் அவன் இன்னொரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். இந்த 19 வசனத்தில் நம்ம பார்த்தோம், கோபம் உண்டவனாகி தன் கையில இருந்த பலகைகளை மலையின் அடியில எரிந்து உடைத்து போட்டான்னு போட்டிருக்கு. இது ஒரு பெரிய விஷயம். இவன் அரைச்சது, இந்த கந்துக்குட்டியை எரிச்சது, அரைச்சது, குடிக்க வச்சதெல்லாம் ஓகே. சகோதரருக்கு விரோதமாய் இந்த விக்கிரக ஆராதனைக்கு மூல காரணமாய் இருந்தவர்களை வெட்டுங்கள் என்று சொல்லி 3000 பேரை வெட்டி கொண்டு அது கூட பரவாயில்ல. ஆனா இவன் செஞ்ச இன்னொரு காரியம் ரொம்ப ஒரு பெரிய லாஸ். அந்த கோபத்தில் அவன் நிதானத்தை இழந்துட்டான். மற்றதெல்லாம் அவன் பார்த்து செஞ்சான். ஆனா அந்த மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது அந்த காட்சியை முதல் முதலா பார்த்த உடனே நிதானத்தை இழந்துட்டான். மோசேக்கு வந்தது நல்ல கோபம் தான், சந்தேகமே கிடையாது. நல்ல கோபம் தான், கர்த்தருக்காக வந்த கோபம். ஆனால் கர்த்தருக்காக நமக்கு நல்ல கோபங்கள் வந்தாலும் நம்முடைய நிதானத்தை நம்ம இழக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து சாட்டை எடுத்தார், அடித்தார், ஆடு மாடுகளை விரட்டினார். ஒரு கடும் கோபம் தான் அது. அதனால பெரிய ஒண்ணு லாஸ் கிடையாது தேவராஜ்யத்துக்கு, அல்லது அவருடைய காரியத்தை எந்த லாஸ் கிடையாது. ஆனா இந்த இடத்துல மோசே இந்த செஞ்சது 40 பிரயாசத்தை ஒரு நிமிஷத்துல இழந்துட்டான். 40 தேவ சமூகத்தில் இருந்து 40 இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து அவன் பெற்றுக்கொண்டதான அந்த கற்பலகைகளை, அது ஒரு யூனிக்கான ஒன்று. அதுக்கு பிறகு அதே மாதிரி வேற எதுவுமே கிடையாது. அதை இழந்துட்டான். இப்ப பாருங்க, அந்த கற்பலகைகளை குறித்து பைபிள் என்ன சொல்றது பாருங்க, 15-16 வசனங்களை வாசிக்கலாம்.
பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான், சாட்சி பலகைகள் இரண்டும்,
சாட்சி பலகைகள் இரண்டும்
அவன் கையில் இருந்தது,
அவன் கையில் இருந்தது.
அந்த பலகைகள்,
அந்த பலகைகள்
இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது,
இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது.
அவைகள் இந்த பக்கத்திலும்,
நல்ல கவனிங்க, அவைகள் இந்த பக்கத்திலும்,
அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது,
அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது.
அந்த பலகைகள்,
இதுதான் முக்கியம், அந்த பலகைகள்
தேவனால் செய்யப்பட்டதாயும்,
தேவனால் செய்யப்பட்டதாயும்,
அவைகளிலே பதிந்த எழுத்து,
அவைகளிலே பதிந்த எழுத்து
தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது,
தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயும் இருந்தது. என்ன ஒரு, அதான் சொல்ல, இது ஒரு யூனிக்கான பலகன்னு சொல். அந்த பலகையை, அந்த கற்பலகை ரெண்டு பக்கம் எழுதி இருந்துச்சு. அதை ஷேப் பண்ணதே ஆண்டவர் தான், அந்த பலகையை செய்ததே ஆண்டவர், தன் கையினால் ஆண்டவர் அதை செய்து தன் கையினால் அதை கர்த்தர் எழுதி கையில கொடுத்தது. பியூர் ஆண்டவரே கொடுத்தது. 40 நாட்களுடைய பிரயாசத்தில் அவன் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அது. 40 நாள் பிரயாசத்தில் கிடைச்ச பொக்கிஷம். ஆண்டவர் தன் கையினாலேயே அதை செய்து தன் கையினாலேயே எழுதி கொடுத்தது. உடைச்சிட்டாங்க, ஒரிஜினல் போயிடுச்சு, ஒரிஜினல் போயிடுச்சு. இனி டூப்ளிகேட் வரும், அது பாருங்க எப்படின்னு 34:1 வாசிக்கலாம்.
கர்த்தர் மோசேயை நோக்கி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில்
இருந்த வார்த்தைகளை
அவைகளில் எழுதுவேன்.
இது டூப்ளிகேட் ஆயிடுச்சு. முதல் பலகையை பார்க்கும் பொழுது ஆண்டவரே செஞ்சு ஆண்டவரே எழுதி கொடுத்தது, ஆனால் அதை அவன் உடைச்சிட்டான். பெரிய பொக்கிஷம், உண்மையிலே பெரிய பொக்கிஷம். அதை உடைச்சிட்டான், தன் கோபத்திலே நிதானத்தை இழந்து உடைச்சிட்டான். இப்ப அடுத்தது இந்த இடத்துல ஆண்டவர் திருப்பி வா நானே செஞ்சு கொடுப்பேன்னு சொல்ல, இப்ப நீ வரும்பொழுது கற்பலகை நீதான் இழைச்சு நீதான் கொண்டு வரணும். நீதான உடைச்ச, நீதான் செஞ்சு எடுத்துட்டு வரணும். இதுதான் காரியம், உடைச்சது நீ, அதனால நீதான் செய்யணும். இன்னொரு தடவை செய்ய மாட்டேன். இப்ப நீ உடைச்சதை நீயே அதே மாடல், உனக்கு தெரியும், நீ பார்த்து அதே மாதிரி சைஸ்ல நீ செஞ்சு எடுத்துட்டு வா, வேணா நான் எழுதி கொடுக்கிறேன். பாத்தீங்களா, ஒரிஜினல் போயிடுச்சு. இப்ப செகண்ட் லெவல் தான் கிடைச்சது, ஃபர்ஸ்ட் லெவல் போயிடுச்சு, செகண்ட் லெவல் ஸ்டோன் தான் கையில கிடைச்சது. இதுதான் கடைசி வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களோடு கூட பிரயாணத்தில் இருந்த கற்பலைகள். இந்த செகண்ட் லெவல் தான், ஃபர்ஸ்ட் லெவல் போயிடுச்சு. அந்த ஒரிஜினல் ஆண்டவரால் அவர் கையினால் செய்யப்பட்டது போயிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன? மோசையின் கோபம். நல்ல கோபம் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் நிதானத்தை இழந்து விட்ட கோபம் என்பதை நாம மறுக்க முடியாது. நிதானத்தை இழந்து நமக்கு நல்ல கோபம் வர்றதுல தப்பே இல்லை, ஆனால் அந்த நல்ல கோபத்திலையும் நிதானத்தை நம்ம இழக்கக்கூடாது. புரிதலா? நிதானத்தை நம்ம இழக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல இந்த கோபத்திலே நல்ல விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த பக்கத்திலே ஒரு இழப்பும் நடந்து போச்சு. இல்ல, முதல்ல அவன் மாம்சத்தில் இருந்த பொழுது முழுக்க முழுக்க அவன் மாம்சத்திலே வெளிப்படுத்தின கோபம் ஒரு மனுஷனை வெட்டி போட்டான். ஆனால் இந்த இடத்தில் இப்பொழுது ஆவிக்குரியவனாய் மாறிவிட்டான். அந்த சூழ்நிலையிலே ஒரு வைராக்கியத்தோடு அவனுக்கு ஒரு கோபம் வந்தது. அந்த வைராக்கியத்தோடு வந்த கோபத்தினால் அவன் செய்த வெளிப்பாட்டின் காரியங்கள் பல விஷயம் இருந்துச்சு. ஒன்று, அந்த விக்கிரகத்தை உடைத்து எரித்து அதை குடிக்க வச்சது ஒண்ணு. அடுத்த பக்கத்தில் பார்க்கும் பொழுது 3000 பேரை வெட்டி கொள்ள வைத்தது அடுத்தது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக கர்த்தருடைய கையில் இருந்து கிடைத்த அந்த பலகைகளை அவன் எழுதிட்டான். ஒரிஜினாலிட்டி போயிடுச்சு. இதான் மோசையுடைய கோபத்தின் ஆவிக்குரியவனாய் மாறின பிறகு அவன் இன்னும் கோபக்காரனாக இருந்திருக்கிறான். கோபக்கார, நல்ல கோபம் வந்தாலும் அதிலையும் நிதானத்தை இழக்கிற ஒரு சூழ்நிலைகளுக்குள் அவன் தள்ளப்பட்டுட்டான். செகண்ட் இன்சிடென்ட் இது. மூணாவது, அவனுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு கோப சம்பத்தையும் பார்க்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16:3 வாசிக்கலாம். 16:1-3
லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரராகிய இப்சேயாரின் மகன் கோராகு என்பவன்
ரூபன் வம்சத்தில் உள்ள
எலியாபின் குமாரராகிய தாத்தானையும்
அபிராமையும்
பேலேத்தின் குமாரனாகிய
ஓனையும் கூட்டிக்கொண்டு
இஸ்ரவேல் புத்திரரில்
சபைக்கு தலைவர்களும்
சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும்
பிரபலமானவர்களுமாகிய
250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி
அவர்களை நோக்கி
நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள்
சபையார் எல்லாரும் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள்.
கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே.
கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே.
இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக,
கர்த்தருடைய சபைக்கு மேலாக
உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள்.
உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். இது அங்கே சபையில ஏற்பட்ட ஒரு குழப்பம். இங்கே பார்க்கும் பொழுது இந்த லேவி கோத்திரத்தார் கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களை தன்னுடைய ஊழியத்திற்காக, தன்னுடைய வேலைக்காக அவர்களை தெரிந்து கொண்டார். அப்படி இருக்கும் பொழுது இதிலே மோசேயை கர்த்தர் தீர்க்கதரிசியாகவும் தலைவனாகவும் வச்சிருந்தார். அவனுடைய மூத்த சகோதரன் ஆரோன், அவனை கர்த்தர், இந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்த அவரை கர்த்தர் ஆசாரியனாய் வைத்திருந்தார். ஜனங்களுக்காய் பாவ நிவர்த்தி செய்யவும், ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்யவும், ஆசாரிய பணிக்காக, கர்த்தருடைய ஆலயத்தின் பணிக்காக, ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்காக ஆண்டவர் இந்த ஆரோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஜனங்களை நடத்தவும், கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்கிறது மோசேயின் வேலை. ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்வது, ஆராதனை செய்வது, ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வது, இப்படிப்பட்ட ஆராதனைக்குரிய காரியங்களை செய்வதற்கு ஆரோன். இப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்த கோராகு என்கிறவன் பார்க்கிறான், என்ன இங்க அண்ணன் நம்பி மாத்திரம் உட்கார்ந்துட்டு நான் தான் தீர்க்க தரிசிங்கிறான், ஒருத்தன் நான் தான் ஆசாரிங்கிறான், அண்ணன் தம்பி ரெண்டு பேரும், நாங்களும் தானே லேவியர், அதே கோத்திரத்தை சேர்ந்தவங்க தானே நாங்களும், நாங்க ஏன் ஆசாரிய ஊழியத்துக்கு நாங்க ஏன் வரக்கூடாது, நாங்க ஏன் தலைவரா மாறக்கூடாது என்று சொல்லி இந்த கோராகு என்பவன் சுயமாக எழுப்பினான். இந்த மோசேயும் ஆரோனும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அப்படி இருக்கும்பொழுது அவர்களுக்கு விரோதமாக அதே லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன் தான், இவன் வெளி கோத்திரம் வந்தா அவனுக்கு இந்த ஆசை வந்திருக்காது, நமக்கு இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் நமக்கு கிடையாது, நமக்கு இந்த வாய்ப்பே இல்லைன்னு போயிருப்பான். ஆனால் இவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்ததுனால இவனுக்கு அந்த தலைமை பதவியின் மேல ஒரு ஆசை வந்துருச்சு, நாம ஏன் தலைவனாக கூடாது, இவங்க தான் தலைவனா இருப்பாங்களா, நானும் ஏன் தலைவனாக கூடாது. இதுதான் டேஞ்சர். ஆண்டவருடைய காரியத்தில் என்னைக்குமே ரொம்ப கவனமா இருந்த ஆண்டவருடைய நடத்துதல்ல போகணும். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறதும், ஆண்டவர் நம்மை அபிஷேகிக்கிறதும், ஆண்டவர் நியமிக்கிறதுமான காரியத்தை நம்ம கரெக்டா போயிட்டே இருக்கணும். அந்த காரியத்திலே நம்ம மிஸ் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு அடி, பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டி வரும். ஏன்னா ஊழியம்ன்றது விளையாட்டு காரியம் கிடையாது, ஆண்டவருடைய காரியம். அதில் ஆண்டவருடைய பரிபூரண திட்டங்கள் இருக்க வேண்டும். விளையாட்டுத்தனமா இந்த காரியத்தை நம்ம கையில் எடுத்துட முடியாது. விளையாட்டுத்தனமாக நம்ம கையில் எடுத்தோம்னா அது விளையாதான் போய் முடியும். இப்படி இருக்கும்பொழுது இந்த கோராகு என்பவன் தானும் அந்த தலைமை பதவிக்கு வரணும் ஆசைப்பட்டான். அந்த பதவிக்கு வரணும் என்று ஆசைப்பட்டு ரூபன் கோத்திரத்தை சேர்ந்த தாத்தான் மற்றும் எலியாப் என்கிற ரெண்டு பேரை அவர் கூட சேர்த்துக்கிட்டான். சேர்த்துக்கொண்டு இந்த 12 கோத்திரங்களுக்குள் இருந்ததான பிரபுக்கள், முக்கியமானவர்கள், பிரபலமானவர்கள், ஜனங்களுக்குள்ள கொஞ்சம் ஃபேமஸா இருக்கிறாங்களே அவங்க, பிரபுக்கள் லீடர்ஸா இருக்கிறாங்களே அவங்க, இப்படி ஒரு 250 பேரையும் கூட சேர்த்துக்கிட்டாங்க. இந்த ரூபன் கோத்திரத்தில் மற்ற கோத்திரத்தில் செலக்ட் பண்ணி லீடர்ஸா இருக்கிறவங்க இப்படிப்பட்ட ஒரு 250 பேரை கூட கூட்டம் சேர்த்துக்கொண்டு மோசேயிட்ட வந்து சண்டை போடுறாங்க, நீங்க ரொம்ப மிஞ்சி போறீங்க, சபையார் எல்லாரும் பரிசுத்தமாக இருக்கிறாங்க, நீங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப பரிசுத்தமான்கள் மாதிரி காட்டிட்டு இருக்கிறீங்க, சபையார் எல்லாரும் தான் பரிசுத்தமா இருக்கிறாங்க, இப்படி இருக்க நீங்கள் ஏன் சபைக்கு மேலாக உங்களை உயர்த்துகிறீர்கள் என்று மோசேயிட்ட வந்து இவங்க எல்லாம் சண்டை போட்டு நிக்கிறாங்க. மோசே அதை கேட்டபொழுது முகங்குப்புற விடுந்தான் என்று 4 வசனம் சொல்லுது. ஆண்டவருடைய சமூகத்தில் விடுந்த ஆண்டவரே, என்னப்பா இப்படி ஒரு கூட்டம், உம்முடைய ஊழியத்தை நான் செய்வதற்கு நீங்க தான் தெரிந்து கொண்டீங்க, ஆனா இப்படி இருக்கும்போது ஒரு கூட்டம் இப்படி விரோதமா எழுமி நிக்கிறே, அவன் அவங்களோட ஒன்னு சொல்லல, தேவ சமூகத்தில் விழுந்தான். அந்த சூழ்நிலையிலே இவங்க எதுவுமே அகைன்ஸ்ட் இந்த காரியத்துக்கு எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு பாக்குறாங்க. மோசேயுடைய ரியாக்ஷன் பார்த்தாங்க இந்த கோராகு தாத்தான்லாம், அவங்களுக்கு அகைன்ஸ்ட் அவங்க இவன் பெருசா ரியாக்ட் பண்ணல, ஐயோ தேவ சமூகத்தெல்லாம் விழுந்தான், லிட்டல் அவங்களோட சண்டை போடல, ரியாக்ட் பண்ணல. உடனே அதுக்கு பிறகு நாலாம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் அதிகாரம் ஃபுல்லா இருக்குது, நம்ம எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்லை. நாலாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த கோராகு மற்றும் தாத்தான் இவர்களின் ஆசரிப்பு கூடாரத்தின் இந்த ஆசாரிய ஊழியத்திற்காகத்தான் அவங்க பிரயாசப்படுறாங்க, அதை பத்தி அவங்க வாக்குவாதம் பண்றாங்க. அப்ப மோசே சொல்றான், சரி ஒன்னு செய்வோம், நீங்க 250 பேர் இருக்கிறீங்க, எல்லாருமே இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தூபம் காட்டுகிறது, நாங்கள் தூபம் காட்டுகிறது போல ஆளுக்கு ஒரு தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு நாளைக்கு வாங்க. 250 பேரும் ஆளுக்கு ஒரு தூப கலசத்தை எடுத்துட்டு அதில் அக்னி போட்டுட்டு வாங்க. பின்பு இந்த கோராகு கோராகின் கூட்டத்தில் தாத்தான் அபிராம் 12 வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு மோசே எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்தனுப்பினான். அவர்கள் நாங்கள் வருகிறதில்லை, இந்த வனாந்திரத்தில் எங்களை கொன்று போடும்படி
பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து
எங்களை கொண்டு வந்தது
அற்பகாரியமோ?
எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ? மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை. எங்களுக்கு வயல்களையும்
திராட்சை தோட்டங்களையும்
சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை.
இந்த மனிதருடைய கண்களை
பிடுங்க பார்க்கிறாயோ? நாங்கள் வருகிறதில்லை.
கோராகோட பேசுறதுல அர்த்தமே இல்லை, ஏன்னா அவன் வந்து ரொம்ப ஃபேமா இருக்கிறான், நாங்களும் ஆசாரியர்களாய் மாறுவோம் அப்படின்னு ரொம்ப ஃபேமா இருக்கிறான். ஏன்னா அவன் லேவியன், அதனால அவனுக்கு ஒரு கிரிப் இருக்குது, நாங்களும் ஆசாரியர்களாய் மாறுவோம், அவன் ரொம்ப ஃபேமா நிக்கிறான். ஆனால் இந்த தாத்தானும் அபிராமும் அப்படி நிக்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை, ஏன்னா அவங்க வந்து ரூபன் கோத்திரத்தை சேர்ந்தவங்க, என்னதான் அவங்க சண்டை போட்டாலும் அவங்க அந்த பொசிஷனுக்கு வர முடியாது, ஏன்னா கோத்திரம் வேற, வர முடியாது. ஆனாலும் இந்த கோராகுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நின்னாங்க, கோராகு பண்ணின குழப்பத்துக்கு இவங்க பேக்கப் பண்ணாங்க. இவங்க கண்டிப்பா அபிஷேகம் வர முடியாது, அது இவங்களுக்கே தெரியும். ஆனாலும் அந்த தவறான காரியத்திற்கு அந்த கோராகுடைய செயல்பாட்டுக்கு இவங்க பேக்கப் பண்ணாங்க. பேக்கப் பண்றது ரொம்ப டேஞ்சர், பேக்கப் பண்ணாங்க. உடனே மோசை பார்த்தான், கோராகிட்ட பேசி பார்த்தான், பிரயோஜனம் இல்லை, நாங்கள் ஆசாரியனவரோட நிக்கிறான். அதன் பிறகு இந்த தாத்தானையும் அபிராமையும் கூப்பிட்டு அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசி பார்க்கறான், நீங்களும் வாங்கன்றான். அவங்க சொன்னாங்க, நாங்க வரலப்பான்ட்டாங்க, பயந்துட்டாங்க, எங்களை கொள்றதுக்கு பாக்குறீரோ, எங்கள் மேல துரைத்தனம் பண்ணுவீரோ, நாங்க வர முடியாது அப்படின்னு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பயப்பட்டாலும் பரவாயில்ல, மோசையின் இடத்துல சொல்றாங்க, எங்களுக்கு எங்களை நீ காணான் தேசத்தில் கொண்டு போக போறது கிடையாது, திராட்சை தோட்டத்தை வயல் நிலத்தில் கொடுக்க போறதே கிடையாது அப்படின்னு அதுக்கு விரோதமா பேசுறாங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா பேசுறாங்க. இன்னைக்கும் சொல்ல போனால் இஸ்ரவேல் தேசத்தின் திராட்சை கோலை போல உலகத்தில் எந்த தேசத்திலையுமே இல்லை, இல்ல இன்னைக்கும் அதுதான். இன்னைக்கு அந்த வாட்ஸ்அப்ல வர போட்டோஸ் எல்லாம் பார்க்கும் போது அந்த செழிப்பு இன்னைக்கு உலகத்தில் எந்த தேசத்திலையுமே இல்லை, அவங்களை கத்தர் கொண்டு வந்தான்றதுக்கு இன்னைக்கே நமக்கு சாட்சி. அப்போ நீங்கள் எங்களை திராட்சை தோட்டத்தை கொடுக்க போறதும் இல்லை, வயல் நடத்த கொடுக்க போறதும் இல்லை, ஆண்டவர் கொடுத்தார் என்பதற்கு இன்னைக்கு சாட்சி. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவங்களும் கொஞ்சம் பயந்து நிக்க முடியல. ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, அந்த 250 பிரபுக்கள் இருந்தாங்க பாருங்க, அவங்க ரெடி ஆயிட்டாங்க கோரா கூட சேர்ந்துட்டு. ரைட், தூப கலசத்தை ரெடி பண்ணுங்க, அக்னியை ரெடி பண்ணுங்க, போலாம், நம்மளும் போய் சேலஞ்சுக்கு நிக்கலாம் என்று சொல்லி 250 பேர் போய் நிக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க, அந்த 250 பேர் போய் நிக்கும் பொழுது கர்த்தர் இப்பொழுது ஆக்ஷன் எடுக்கிறார். 20 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார்.
இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் இப்ப பார்க்கிறாரு, மோசையை பார்த்து சொல்றாரு, மொத்தமா எல்லாத்தையும் நான் அடமாக்க போறேன், நீங்க கொஞ்சம் விலகி போயிடுங்க, நான் எல்லாத்தையும் அடமாக்க போறேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 23 வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல்
என்று சபையாருக்கு சொல். இப்ப மோசேயை அவளுக்காக மந்தாடுகிறான். உடனே கர்த்தர் செகண்ட் லெவலுக்கு போயிட்டாரு. இந்த கோராகு, தாத்தான், அபிராம் என்பவருடைய கூட்டத்தை விட்டு மற்ற ஜனங்களை விலகி போக சொல்லிடு. இவங்களால பிரச்சனைக்குரியவங்க, அவங்களை விட்டுட்டு மத்தவங்களை விலகி போக சொல்லு. ஏன்னா நான் இப்ப ஆக்ஷன் எடுக்க போறேன், விலகி போனா எல்லாருமே அதுல அடிபட போறாங்க, அதனால இவங்களை விட்டு விலகி போக சொல்லுன்றார். உடனே மோசே சொல்றான், வாசிக்கலாம்.
உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான், அபிராம் என்பவர்களிடத்தில் போனான். இஸ்ரவேலின் மூப்பரும் அவனை பின் சென்று போனார்கள். அவன் சபையாரை நோக்கி,
இந்த
துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளாத படிக்க,
இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களில் நீங்கள் வாரிக்கொள்ளப்படாத படிக்கு,
அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதிருங்கள் என்றான். அப்படியே அவர்கள் கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெஞ்சாதிகள் பிள்ளைகள் குழந்தைகளோடும் தங்கள் கூடார வாசலிலே நின்றார்கள்.
அந்த சீன் நினைச்சு பார்த்தா உண்மையிலே பயங்கரமா இருக்கு. முதல்ல கர்த்தருடைய கோபம் வருது, நான் எல்லாத்தையும் அடமாக்க போறேன், விலகி போங்க. நான் மோசேட்டு மோசே கர்த்தர்கிட்ட கேட்கிற ஆண்டவர் அப்படி செய்ய வேண்டாங்க. செகண்ட் லெவல், செகண்ட் ஆப்ஷன் கொடுக்கிறார் ஆண்டவர். சரி, உன் காரியத்தை நான் கேட்டேன். இப்பொழுது இந்த 250 பேரை விட்டு அவங்களை லீட் பண்ணி கொண்டிருக்கிறதான இந்த கோராகு, தாத்தான், அபிராம் இவங்களை விட்டு விலகி போசம், ஜனங்களை விலகி போசம். ஜனங்களுக்கு அவன் சொன்ன உடனே ஜனங்கள் பயந்துட்டாங்க, என்னமோ நடக்க போகுது, ஏன்னா கர்த்தருடைய மகிமை அங்க இறங்கி நிக்கிறது, ஏதோ ஒரு பயங்கரமான காரியம் நடக்க போகுதுன்னு உடனே மோசையுடைய வாணிங்க கேட்டாங்க ஜனங்க. உடனே அந்த 250 பேரையும், கோராகு, தாத்தான், அபிராம் அவருடைய குடும்பத்தையும் விட்டுட்டு ஜனங்க பின்வாங்கிட்டாங்க. இவங்களுக்கு நம்ம சப்போர்ட்ட பக்கத்தில் நிக்க கூடாதுன்னு ஓடிட்டாங்க. ஓடின பிறகு இவங்களுக்கு அந்த பயமே வரல, ஏன்னா இவங்க எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்கு அந்த தேவ பயமே வரல. எதிர்த்து நிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில தேவ பயம் போயிடுது, துணிஞ்சு நிக்கிறாங்க. ஒன்ஸ் எதிர்த்து நிக்க ஆரம்பிச்ச பிறகு அவங்களால அதுல இருந்து பேக்ல போக முடியாது, நின்னுட்டாங்க. கோராகு, தாத்தான், அபிராம் இவங்களுடைய ஃபேமிலி ஃபேமிலியா வந்து வெளியில் நிக்கிறாங்களா, ஊடாரத்தை விட்டு தங்கள் பிள்ளைகள் குழந்தைகளோடு கூட வந்து இவங்க நிக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க, இவங்க ஃபேமிலி ஃபேமிலியா நிக்கிறாங்க. அப்பொழுது இந்த மூணு குடும்பம், கோராகு, தாத்தான், அபிராம் இவருடைய மனைவிகள், பிள்ளைகள், குழந்தைகள், இந்த மூணு ஃபேமிலி லீட் பண்ணிட்டு இருக்கிற மூணு ஃபேமிலி அவங்க கூடாரத்தை விட்டு வெளியில வந்து நிக்கிறாங்க. அப்ப மோசே சொல்றான், வாசிப்போம், ரொம்ப அருமையா இருக்கும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 28 வாசிக்கிறான்.
அப்பொழுது மோசே, இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும், அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினாலே அறிவீர்கள் என்றால் சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து
சகல
மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக
இவர்களையும்
இவர்களுக்கு உண்டான யாவரையும் விழுங்கி போட்டதையானால்
இந்த மனிதர்
கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார்
உடனே சொன்னார், கர்த்தர் என்னை அனுப்பினார், அவருடைய வார்த்தையின்படிதான் நான் செய்யறேன் என்பதை இப்போ ஒரு புதிய காரியத்தின் மூலமாய் கர்த்தர் காண்பிக்க போற. எல்லா மனுஷருக்கும் வருவது போல இவளுக்கு மரணம் வரப்போறது கிடையாது. இதுவரைக்கும் என்னைக்குமே நடக்காதோடு நடக்க போகுது. பூமி தன் வாயை திறந்து இவங்களை உயிரோடு பாதாளத்துக்குள் இறங்க பண்ண போ. மோசே தெளிவா இருக்கிறார், கர்த்தருக்குள் அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய வைராக்கிய கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவனுக்கு பார்க்கும் பொழுது நேரத்தில் ஆண்டவருடைய நடத்துதல் இருக்குது. இங்க பாத்தீங்களானால் இந்த விஷயத்துல இந்த கோராகு தாத்தான் வந்த பொழுது மோசையையும் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்செட். பாருங்க 15வது வசனத்தை வாசிக்கலாம், 16-15 வாசிங்க, அப்ப உங்களுக்கு நல்லா தெரியும்.
அப்பொழுது மோசேக்கு கடும் கோபம் உண்டது.
மோசேக்கு கடும் கோபம் உண்டது.
அவன் கர்த்தரை நோக்கி,
அவர்கள்
செலுத்தும் காணிக்கையை, அங்கீகரியாதிருப்பீராக, நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதையை, முதலாய் எடுத்துக் கொள்ளவில்லை, அவர்களில் ஒருவனுக்கும், யாதொரு பொல்லாப்பு செய்யவும் இல்லை,
கர்த்தர்கிட்ட சொல்றான். மோசேக்கு செறி கோபம் வந்துருச்சு, கடும் கோபம் வந்துருச்சு. இந்த சம்பவத்துல இந்த அபிராம் தாத்தான் இவங்க எல்லாம் நாங்க வர்றதில்லன்னு சொன்ன உடனே இவனுக்கு சரியான கோபம் வந்துச்சு. கோபத்தோடு போய் ஜெபம் பண்றான், ஆண்டவரே அவர்கள் தூபம் காட்ட வந்தால் அவங்க பலிகளை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிற ஆண்டவர்கிட்ட. அவங்க பலி செலுத்த வருவாங்க, அதை நீ அங்கீகரிக்க கூடாது. கத்தத்தையே சொல்றான், கோபத்தோடு சொல்றான், ஆண்டவரே நான் எவ்வளவு கரெக்டா இருந்தது உமக்கு தெரியும், அவங்களுடைய கழுத கோத கூட நான் எதையும் நான் எடுத்ததில்லை. ஆண்டவரே இவங்க செலுத்துகிற பலியை நீ அங்கீகரிக்க கூடாது ஆண்டவரே, ஜெபம் பண்ணிட்டான். அப்ப அவ்வளவு கோபத்தோட தான் மோசே இருக்கிறான். அந்த கோபத்தோடு இப்ப நியாய தீர்ப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்க யாருமே இந்த மூன்று குடும்பங்கள் லீட் பண்ண இந்த மூணு குடும்பங்கள் இயற்கையான மரணத்தை சந்திக்க மாட்டீங்க. பூமி தன் வாயை பிளந்து உங்களை விழுங்கி போடலாம். அவர் சொல்லி முடிச்ச உடனே பூமி அப்படியே அந்த கூடார வாசல் நின்று அவங்களுக்கு நேராக பிளந்தது. எல்லாரும் உள்ள போய் அமிழ்ந்து போன, கதறிக்கிட்டே அந்த மூன்று குடும்பங்கள் லீட் பண்ணினதான மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமா எழும்பின அந்த மூன்று குடும்பங்கள் அப்படியே உயிரோடு பாதாளத்துக்குள் போய் விழுந்தாங்க. ஸ்பாட்ல அவர் சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் அப்படியே செஞ்சிட்டார். இப்போ மோசேக்கு அவ்வளவு கோபம், அவ பலியை நீர் ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னா அவ்வளவு கோபம். அந்த கோபத்தோடையே ஆண்டவருடைய நடத்துதலின்படி அவன் செய்யறான். இப்ப அந்த லீடர்ஸ் மூணு பேரும் குடும்பத்தோடு அடிஞ்சிட்டாங்க. லீட் பண்ணவங்க அவனுக்கு விரோதமாய் கூட்டத்தை கூட்டின லீடர்ஸ் மூணு பேரும் குடும்பத்தோடு உள்ள போயிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஸ்ட்ரைட் ஆக்ஷன் எடுக்கிறாரு, அதுதான் ரொம்ப பயங்கரமானது. பாருங்க 33வது வசனத்தில் வாசிக்கலாம்,
அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது, இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள்.
அங்கிருந்து இஸ்ரவேல் மொத்த ஜனத்துக்கும் பயம் வந்துச்சு, எல்லாம் செதறி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ இன்னொரு முறை பூமி திறந்து எல்லாரையும் முழுக போதும், எல்லாரும் செதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல, கிளீன் ஆண்டவர் ஆக்ஷன் எடுக்கிற. அடுத்த வசனம் வாசிப்போம்,
அக்கினி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது.
அந்த கரெக்டா 250 பேர் மட்டும் செத்தாங்க. ஜனங்க பயந்து இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க, பூமி பழந்து நம்மையும் முழுங்க போதும். ஆனால் தேவ சமூகத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு நேர வந்து இந்த கோராகு தாத்தான் அபிராமோடு சேர்ந்து கொண்டதான, தூபம் காட்டுகிறதற்கு துணிந்து வந்ததான அந்த 250 பேர் மேல மட்டும் அந்த அக்னி அடிச்சது. 250 பேரும் சாம்பல் ஆயிட்டாங்க. அப்போ இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பயங்கரமா ஆக்ஷன் எடுக்கிறார். மோசேக்கு எவ்வளவு கோபம், கர்த்தர் நேரடியா இறங்கி ஆக்ஷன் எடுக்கிறார். இப்ப நீங்க நான் மோசையுடைய கோபத்தை நம்ம மூணு லெவல்ல பார்த்துட்டோம். ஒன்று ஜென்ம சுபாவ கோபம், ஃபர்ஸ்ட் ஒருவனை வெட்டி கொண்டு போட்டான். ரெண்டாவது ஆவிக்குரிய நல்ல கோபம் தான், ஆனால் அந்த நல்ல கோபத்தில் நிதானத்தை இழந்துட்டான், நிதானத்தை இழந்து அந்த ஒரிஜினல் பலகைகளை இழந்துட்டான். நல்ல கோபத்திலையும் ஒரு தவறு நடந்து போச்சு, அப்ப அந்த அந்த கோபத்திலையும் ஒரு ஃபால்ட் இருக்குது. மூணாவது இந்த இடத்தில் பார்க்கும்போது ஆண்டவரே அவனுக்காக நிற்கிறார். இவனுடைய பலியை நீர் அங்கீகரிக்க கூடாதுன்னு ஜெபிக்கிறான். ஆண்டவரே அதற்காக அவன் பட்சத்தில் நின்றார். நின்று கடைசியில் அதை எதிராக நின்றதான அந்த மொத்த கூட்டமும் அழிஞ்சு போச்சு. இப்படி இருக்கும்போது இந்த மோசேக்கு எப்படி பூமியில் உள்ள சகல மனிதர்களும் சாந்த குணம் உள்ளவனு பெயர் வைக்கிறது? ஒருத்தர் முதல்ல எடுத்தனை வெட்டிக்கொண்டா, இரண்டாவது பார்க்கும் பொழுது கோபத்துல நிதானத்தை இழந்து கத்தர் கொடுத்த பலகைகளை தூக்கி எரிஞ்சு உடைச்சு போட்டான். 3000 பேரை வெட்டி கொள்வதற்கு இவன் கட்டளை கொடுத்தான். அந்த பொன் கன்றுக்குட்டியை எரித்து அரைச்சு ஜனங்களை குடிக்க வச்சான். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்த மோசே எப்படி பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக பார்க்க முடியும்? இதுதான் அடுத்த விஷயம். இந்த சம்பவங்கள் எல்லாத்திலுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவனுடைய கோபம், ஆனால் அடுத்த பக்கத்தில் மோசையிட்டு இருந்த ஒரு அற்புதமான விஷயம் கேட்டீங்கன்னா, ஜனங்களின் ஆத்துமாக்களை குறித்த ஒரு உண்மையான பாரம் அவனுக்குள்ள இருந்துச்சு. இதுதான் இவன்கிட்ட லைஃப்ல காணப்பட்ட ஒரு ஸ்பெஷல் விஷயம். இப்ப அதை உங்களுக்கு காமிச்சு அவன் எப்படி இந்த தகுதிக்கு அவன் ஆயத்தமானன்றத இப்ப நான் உங்களுக்கு அப்படியே காட்டிட்டு வரேன். திருப்பி யாத்திராகமம் 32 அதிகாரத்துக்கு வருவோம். இந்த யாத்திராகமம் 32 அதிகாரத்தில் வரும்பொழுது 9 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
பின்னும் கத்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும், நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கத்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும், வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின, உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக, உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன,
13 வசனத்தை வாசிக்கலாம்.
உமது தாசராகிய ஆபிரகாமையும்
ஈசாக்கையும்
இஸ்ரவேலையும் நினைத்தருளும். அவர்கள் சந்ததியை,
உங்கள் சந்ததியை
வானத்து நட்சத்திரங்களைப் போல
பெருக பண்ணி
நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு, அவர்களுக்கு கொடுப்பேன் என்று,
உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று
கெஞ்சி பிரார்த்தித்தான்.
அடுத்த வசனம்.
அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு
பரிதாபம் கொண்டார். மோசே ஒரு சிறந்த மன்றாட்டு ஜெப மனுஷன். இந்த ஜனங்களுடைய பாவம், இந்த விக்கிரக ஆராதனை அவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணிச்சு, நிதானத்தை இழந்தான். ஆண்டவருக்கு இதை விட கோபம் வந்துருச்சு. இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இந்த ஜனங்களை என் கோபம் இவர்கள் மேல் மூலவும், நான் இவர்களை அழிக்கவும், நீ என்னை விட்டு விடுங்கிறாரு. மொத்தமா அழிக்க போறேன், உன் குடும்பத்தை மட்டும் தான் பெரிய ஜாதி ஆக்க போறேங்கிற. ஆனா மோசேக்கு தன் குடும்பம் செழித்து ஜனங்கள் அழியறதில் அவனுக்கு விருப்பமில்லை. தேவ சமூகத்தில் விழுந்து கெஞ்சறான், ஆண்டவரே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு எல்லாம் வாக்கு கொடுத்தீங்களே, இந்த தேசத்தை கொடுப்பேன்னு. அப்படி இருக்கும்பொழுது ஏன் ஆண்டவர் இப்படி இந்த ஜனங்கள் மேல் கோபத்தை நீர் வெளிப்படுத்துகிறீர்னு ஆண்டவருடைய கோபத்தையே அடக்கும் அளவுக்கு அவன் ஜெபிச்சிட்டான். இதெல்லாம் ஆண்டவர் கணக்கில் வைக்கிறார். அவன் ஒரு கோபக்காரன் தான், அந்த கோபத்தில் நிதானத்தை இழக்கிறவன் தான், அதுலெல்லாம் சந்தேகமே இல்லை. ஆனாலும் அதன் நடுவில் அவனுக்கு இருந்த அந்த ஆத்துமாக்களை குறித்த அது அழிஞ்சு போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணம், அந்த பாரம் அவனுக்கு இருந்ததை ஆண்டவர் நோட் பண்ணிட்டே தான் இருந்தார். இந்த இடத்திலே இந்த ஜனங்களுக்காக இவன் விண்ணப்பம் பண்ண தவறி இருப்பார். ஆனால் மொத்த இஸ்ரவேல் ஜனங்கள் அழிஞ்சு போயிருப்பாங்க, டோட்டல் அழிஞ்சிருப்பாங்க. 32 வசனத்துல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்செசரி பிரேயர் தான். 32 வசனத்தை வாசிக்கலாம்.
ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால்
மன்னித்தருளும்
இல்லாவிட்டால்
நீர் எழுதின
உம்முடைய புஸ்தகத்திலிருந்து
என் பெயரை கிறுக்கி போடும். இது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்செசரி பிரேயர், உச்சகட்டமான பரிந்து பேசி மன்றாடி ஜபிக்கிற ஒரு ஜபத்தின் ஒரு உச்சகட்டமான அடையாளம் இதுதான். தன்னையே பணயம் வைத்து அவன் ஜெபிக்கிறான். என் பெயரை கிறுக்கி போடுனா என்ன அர்த்தம்? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ அவன் அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டான் என்று நம்ம பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களை நீர் அழித்து நரகத்துக்கு தள்ளுவீரானால் முதல்ல என்னை நரகத்திற்கு தள்ளிட்டு அப்புறமே இவங்களை தள்ளு ஆண்டவரே. நான் இதுக்கு மேல ஒருத்தர் ஜெபிச்சது கிடையாது, இதுக்கு மேல ஒரு பிரேயர் யாருமே பண்ணது கிடையாது. ஆண்டவர் அதை பார்த்த, அவருடைய மன்றாட்டு அப்படி இருந்துச்சு. இப்ப இந்த இடத்துல யாரு பார்த்தால், இதுல மோசேக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு லீடர் ஜனங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க, அதுல ஆரோன் கொஞ்சம் சம்மந்தப்பட்ட அவ்வளவுதான். ஆனா நம்ம எண்ணாகவும் 16 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இதை விட மோசமான சில சம்பவங்கள் அங்க ஒரு மன்றாட்டு ஜபருக்கு, அதை நம்ம படிக்கல, இப்ப நான் உங்களுக்கு காட்டுறத. இந்த எண்ணாகமும் 16 அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். 20 வசனத்தில் வாசிக்கலாம்.
கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன்.
நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுங்க, டோட்டலா நான் எல்லாத்தையும் அழிக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தத்தையும் அழிக்கிறேன். இப்ப என்ன செய்யறான் பாருங்க, 22 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது மோசேயும் ஆரோனும் முகங்குப்புற விழுந்து
தேவனே,
மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரோன்னு
கேட்டு மந்தாடி ஜெபிச்சு ஜனங்களை காப்பாத்துறாங்க. புரியுதா? இந்த ஜபம் இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா மொத்த இஸ்ரவேலர் அழிய வேண்டியது இந்த இடத்துலயும் அதே மாதிரி நடக்குது. இங்கேயும் ஒரு ஜபம் பண்ணி காப்பாத்திட்டாங்க. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு ஆத்மா நரகத்துக்கு போகாதபடிக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாரம், அந்த வாஞ்சையை ஆண்டவர் கவனிக்கிறார். இங்கேயும் ஜபிச்சு செகண்ட் டைம் காப்பாத்திட்டாங்க ஜனங்களை. இதுல நம்ம இந்த 16 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு காரியம் பாருங்க, 40 வசனத்துல வாசிக்கலாம். எண்ணாகமும் 16 அதிகாரம்.
ஆரோனின் புத்திரராயிராக அந்நியன் ஒருவனும்
கர்த்தருடைய சன்னதியில் தூபம் காட்ட வராதபடிக்கும்
கோராகை போலும் அவன் கூட்டத்தாரை போலும் இராதபடிக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியாயிருக்கும் பொருட்டு கர்த்தர் மோசேயை கொண்டு தனக்கு சொன்னபடியே அவைகளை பலிபீடத்தை மூடும் தகடுகளாக அடிப்பித்தான்.
அந்த கொண்டு வந்ததான தூப கலசத்தை எல்லாம் கர்த்தர் இப்பொழுது ஒரு தகடுகளா அடிச்சு பலிபடுத்தமோட சொல்லிட்டாரு. இது இதோட முடியல. அந்த 250 பேர் செத்தாங்க, 3 லீடர்ஸ் குடும்பமா செத்தாங்க. இதோடு காரியம் முடிஞ்சிச்சுதான் முடியல. அதுக்கு பிறகு அடுத்த ப்ராப்ளம் ரைஸ் ஆகுது. வாசிக்கலாம், 41 இருந்து.
மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள்.
பாருங்க, திருப்பியும் பிரச்சனை கிரியேட் பண்றாங்க. நீங்க கர்த்தருடைய ஜனத்தை, இந்த 250 பேர் செத்ததுக்கு ஃபைட் பண்றாங்க வந்து, நீங்கள் கர்த்தருடைய ஜனத்தை கொன்று போட்டீர்கள்.
சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது கர்த்தரின் மகிமை காணப்பட்டது.
மறுபடியும் இந்த ஜனங்கள் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறாங்க. இந்த 250 பேர் நீங்க தானே கொண்டு போட்டீங்கன்றாங்க. சொன்ன உடனே மறுபடியும் ஆண்டவருடைய மகிமை வந்து நிக்குது. அடுத்த ஆக்ஷன் காண்டவர் ரெடி ஆயிட்டாரு. அப்புறம்
மோசேயும் ஆரோனும்
இது ரொம்ப அற்புதமான சம்பவம். இது மோசேயும் ஆரோனும்
ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள்.
கவனிங்க, இந்த இடத்துல அந்த யாத்திராக 32 அதிகாரத்திலேயாவது மோசேக்கும் இந்த ஜனங்களுக்கும் பர்சனல் பிரச்சனை எதுவுமே கிடையாது. அது ஒரு காமன் ப்ராப்ளம் அது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மோசேக்கு ஒரு பர்சனல் விரோதமான சூழ்நிலை நடந்திருக்குது. போட்டியா எழும்பிட்டாங்க. இந்த கோராக தாத்தான் அபிராம் அந்த குடும்பம் அழிஞ்சது. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண 250 பேரை ஆண்டவர் அக்னி அனுப்பி எரிச்சிட்டாரு. இப்பொழுது அவங்களுக்கு சப்போர்ட் ஒரு கூட்டம் எழும்பிடுச்சு. இப்ப பார்க்கும்போது யாரா இருந்தாலும் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு கூட்டம் ஒரு 3 பேரோட லீடர்ஷிப்புக்கு 250 பேர் பின்னால வந்தாங்க. அந்த 3 பேர் குடும்பமும் போச்சு, 250 பேர் அழிஞ்சாங்க. இப்ப இந்த 250 பேருக்கு சப்போர்ட்டிவா பார்க்கும்போது இன்னும் ஒரு பெரிய கூட்டம் எழுப்பி நிக்குது. என்ன ஒரு ப்ராப்ளம் அந்த இடத்துல நடக்குது பாருங்க. மோசேக்கு எவ்வளவு ஒரு டார்ச்சர் அந்த இடத்துல. அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இப்ப வந்து சொல்றாரு, இவன் ஒண்ணுமே செய்யல. ஆண்டவர் சொல்றாரு, விலகிப்போ. திருப்பி 3வது முறை இப்ப சொல்றாரு, நான் அழிச்சு போட போறேன். ஆண்டவர் கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு ரெடியா நிக்கிறார். யாத்திரா 32 அதிகாரத்திலையும், என் கோபம் இவர்கள் மேல் மூடவும், நான் இவர்களை அழிக்கவும் என்னை விட்டு விடுனாரு. அதே போல இந்த 16 அதிகாரத்தில் ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது பிரச்சனை வந்தபொழுது ஆண்டவர் சொன்னாரு, இவர்களை எல்லாத்தையும் அழிக்க போறேன். அப்போ அந்த ஒரே ஒரு ஜபத்தை வச்சுதான் ஜனங்கள் காக்கப்பட்டாங்க. இப்ப இன்னொரு கூட்டம் எழுப்பி நிற்கும் போது இப்போ ஆண்டவர் திரும்பி 3வது முறை சொல்றாரு, இவங்களை அழிக்க போற, விலகி போங்க. ஆனால் 45வது வசனத்தை வாசிங்க.
மோசே ஆரோனை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள். மோசே ஆரோனை நோக்கி,
இதுதான் அற்புதமான விஷயம். மோசே ஆரோனை நோக்கி,
நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்னியை அதில் போட்டு அதன் மேல்
தூபவர்க்கமிட்டு
சீக்கிரமாய் சபையின் இடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சன்னதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது. வாதை தொடங்கிற்று என்றான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான்.
அப்புறம்
ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கியிருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து
செத்தவர்களுக்கும்
உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்துப்போனவர்கள் 14,700 பேர்.
இப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய கோபம் வருது. திருப்பியும் இவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பை கொடுத்து 250 பேர் அக்கணியில் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறாங்க. கோராக தாத்தன் அபிராமுடைய குடும்பமே மொத்தமாய் பூமிக்குள்ள போயிருக்குது. இதை பார்த்தும் கூட ஒரு கூட்டமானது இன்னும் அவங்களுக்கு விரோதமா எழும்பி நிக்கிறது. எப்படிப்பட்ட இருதய கடினம் உள்ளவங்க. இப்ப பாக்குறாங்க, கர்த்தர் திருப்பி சொல்றாரு, இவளை நான் அழிக்க போறேங்கிறாரு, மொத்தமான அழிக்க போறேங்கிறாரு. மோசேயும் ஆரோனும் ஆண்டவருடைய சமூகத்தில் முகம் குப்புற விழுந்தாங்க. இந்த இடத்துல உண்மையா பாத்தீங்கன்னா இவனுக்கு விரோதமா எழுமின கூட்டம் இது. இவன் மட்டும் முகங்குப்புற விடலைன்னா மொத்தமா எல்லாரும் எனக்காடா நீங்க விரோதமா நிக்கிறீங்க அப்படி நம்ம அமைதியா நின்று இருந்தார்னா மொத்தமா அழிஞ்சிருப்பாங்க. தனக்கு விரோதமாக பர்சனலா தனக்கு விரோதமாக போட்டியா எழும்பி வந்த நபர்கள் அழிஞ்சு போகக்கூடாது என்பதற்காக தெய்வ சமூகத்தில் முகங்குப்புற விடுந்தாங்க. ஆனாலும் கர்த்தருடைய மகிமை மந்திரிச்சு ஏற்கனவே வந்தாச்சு. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வாதை புறப்பட்டதை மோசே சென்ஸ் பண்ணிட்டான். உடனே ஆரோன்கிட்ட சொல்றான், நீ சீக்கிரத்தில் தூப கலசத்தில் அக்கினியை நிரப்பிக் கொண்டு நீ ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்கிறதற்கு போன்றான். சொன்ன உடனே ஆரோன் அதன் ரொம்ப அருமையான வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவிலே ஓடினான் எடுத்துட்டு. இந்த நேரத்தில் ஆரோனுக்கு கிட்டத்தட்ட எப்படியும் 90 வயசுக்கு மேல இருக்கும், ஏன்னா ஊழியத்துக்கு வரும்போது 82 வயசு, புரியுதுங்களா? 90-100 கூட இருக்கும், ஏன்னா 40 வருஷம் டிராவல், ஒருவேளை 20 வருஷம் கழிச்சு எடுத்துட்டா கூட 100 வயசுக்கு மேல இருக்கும் ஆரோனுக்கு. இந்த சூழ்நிலையிலே மோசே சொன்ன உடனே ஆரோன் தூப கலசத்தில் அக்கினியை போட்டுக்கொண்டு பாவ நிவர்த்தி செய்கிறதற்காக ஜனங்களின் நடுவில் ஓடுறான். ஏன்னா ஃபாஸ்டா வாதம் இறங்கிடுச்சு, மொத்தமா செத்து விழுகிறாங்க, ஓடி போய் பாவ நிவர்த்தி செய்யறான். அது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான், அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஜனங்கள் மேல அந்த வாதம் அப்படி வருது, மொத்தமா அப்படியே மொத்தமா செத்து செத்து விழுகிறாங்க. லைனா அந்த வாதம் அப்படி வர 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 செத்து 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 விழுந்துட்டே இருக்கிறாங்க, அங்கங்க விழுந்து விழுந்து சாகிறாங்க. ஆரோன் குறுக்கே தூப கலசத்தை தூக்கி கொண்டு வந்து குறுக்க நின்னுட்டான். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்னா என்ன அர்த்தம்? செத்துக்கிட்டே வராங்க, இவன் நின்ன உடனே இந்த பக்கம் உயிரோடு இருக்கிறாங்க, இந்த பக்கம் எல்லாம் செத்து கிடக்கிறாங்க, இவன் குறுக்க நின்ன உடனே இந்த பக்கம் எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. அதுதான் பாவ நிவர்த்தி செய்கிறதும் ஜனங்களுக்காய் மன்றாடி செபிக்கிற ஒரு காரியம். யாருக்காக இதை செஞ்சாங்க? ஆரோனுடைய போஸ்டிங்க்கு போட்டி போட்டவனுக்காக ஆரோன் இதை செஞ்சான். யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல செஞ்சான்? மோசைக்குடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல செஞ்சான். மோசை தான் இதை சொல்லி செய்யறான். ஏன்னா மோசைக்கு விரோதமா எழும்புனாங்க, ஆரோனுடைய போஸ்டிங்காக எழும்புனாங்க. ஆனா அந்த ரெண்டு பேர் தான் ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி செஞ்சாங்க. இதுதான் சாந்த குணம், அதனுடைய அடுத்த கட்டம். இப்ப இந்த இடத்துல ஆனாலும் அந்த ஃபாஸ்டா வந்த வாதையில 14,700 பேர் போயிட்டாங்க. இவங்க மட்டும் அங்க போய் ஆரோன் அங்க நிக்கலன்னா மொத்தமா லட்ச லட்சமா செத்து போயிருக்கும். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவில் நின்றான். இதெல்லாம் மோசையுடைய லைஃப்ல பக்குவப்பட்ட அனுபவங்கள், போக 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 மெச்சூர் ஆயிட்டே வரான். ஆனா இதெல்லாம் வரும்போது கூட பூமியில் இருக்கிற சகல மனுஷர்களையும் சாந்த குணம்ன்ற டைட்டில் இன்னும் கிடைக்கல. இதெல்லாம் எவ்வளவு நல்ல விஷயம், ஆனா இன்னும் அந்த டைட்டில் கிடைக்கல. அந்த டைட்டில் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்துல தான் அது எழுதப்படுது. இது என்னாகவும் 12 அதிகாரம். அந்த சந்தர்ப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப படிக்க டைம் இல்லை, அந்த ஹோல் சாப்டர் ஒரே சம்பவம் தான். இதற்கு இடையிலே மோசே ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை விவாகம் பண்ணியிருக்கிறான். அந்த நேரத்திலே அவனுடைய சொந்த அக்காவாகிய மிரியாமும் சொந்த அண்ணனாகிய ஆரோனும், என்னடா இப்படி போய் ஒரு ஆப்பிரிக்கன் லேடிய போய் நீ கல்யாணம் பண்ணிட்டியடா, நம்ம யூதர்கள் என்ன கலரா இருக்கிறோம், வெள்ளையா இருக்கிறோம் யூதர்கள், நம்ம இப்படி ஒரு கருத்த பெண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லி சொந்த அண்ணனும் அக்காவும் பிரச்சனை ரைஸ் பண்றாங்க. இல்ல இது இயற்கை தானே, கூட பிறந்த ஒரு தம்பி இப்படி பண்ண அக்கா கேட்காம இருப்பாளா, அண்ணன் கேட்காம இருப்பானா, அப்போ கேட்கறாங்க. ஆனால் இது அதோடு முடியல, அந்த பிரச்சனையை வந்து பர்சனல் ப்ராப்ளமா ஃபேமிலி ப்ராப்ளமா இருந்ததை கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லெவலுக்குள்ள இழுக்கிறாங்க. கத்தர் மோசை கொண்டுதான் பேசினாரா, எங்களோடு பேசவில்லையா அப்படின்னு ஒரு மேட்டர் கொஞ்சம் இழுத்து விட்டாங்க. அங்கதான் ஆண்டவர் கோபம் வந்துச்சு, மீறியாமே அடிக்கிறார். ஆனால் மோசே தனக்கு விரோதமாய் பர்சனலா தனக்கு விரோதமாய் காலையில சொன்னது போல பர்சனல் அட்டாக் இது அவனுக்கு விரோதமா வந்துச்சு. ஆனால் மோசே எந்த ரிப்ளை கொடுக்கல. ஆனா ஆண்டவரால் அதை பொறுத்து கொள்ள முடியல. அவங்க பேசினதை மோசை கேட்டும் கேடாதவன் போல இருந்தான், ஆனா கத்தரோ அவர்கள் சொன்னதை கேட்டான். சீக்கிரமா மீரியாமை கூப்பிடுனார், மீரியாமை ஆரோனி ஆசரிப்பு கூடாரத்துக்கு வர சொல்லினார். வந்தாங்க, ஆண்டவர் விசாரணை பண்ணார், என் தாசனுக்கு தாசனாகிய மோசைக்கு விரோதமாக பேசுகிறதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன கேட்டார். கேள்வி கேட்டு ஆண்டவர் மீரியாமுக்கு 7 நாள் தண்டனை கொடுத்தார். இந்த இடத்துல அவன் பர்சனல் அட்டாக் பண்ணப்பட்ட பொழுதும் அவன் ஒரு வார்த்தை சொல்லல, மீரியாமுக்காக அவன் பரிந்து பேசி ஜெபம் பண்ணான். அங்கதான் ஆண்டவர் சொன்னார், பூமியில் இருக்கிற சகல மனுஷரிலும் சாந்த குணம் உள்ளவன். காலையில் நம்ம பார்த்தோம் இயேசு கிறிஸ்துவ பர்சனல் அட்டாக் பண்ண போது அவர் எந்த இடத்துலயும் கோபப்படல. இங்கேயும் பார்த்தோம் மோசேக்கு பர்சனலா அட்டாக் பண்றாங்க, ஆனா மோசே எதுவும் பேசல, மாறாக அவன் பரிந்து பேசினான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது காலையில் நம்ம பார்த்தோம், ஒரு கள்ளன் கூட இருந்த ஒரு கள்ளனை சிலுவையில் அடிக்கப்பட்டவனே, நீ கிறிஸ்துவானால் எங்களையும் ரட்சித்துக் கொள், உன்னையும் ரட்சித்துக் கொள்ளாங்க. அவனுக்கு அவர் பதில் கொடுக்கல. அவருக்கு சிலுவையில் அவரை அறைந்த கூட்டம் எதில் நிக்குது? இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. மோசே இங்க செஞ்சா, இயேசு கிறிஸ்து அங்க செஞ்சார். மோசே தன் சகோதரிகளுக்காகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் தனக்கு விரோதமாய் வந்தவர்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தங்கும் பொழுது தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லி ஜெபிச்சார். உங்கள் சாந்த குணம், உங்கள் சாந்த குணத்தின் உச்சக்கட்டம் எங்க தெரியுமா? உங்களை பர்சனலா அட்டாக் பண்றவங்களுக்கு நீங்க பதில் சொல்லாம இருக்கிறது ஒரு கட்டம், அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுன்றது ஒரு கட்டம். அதுக்கு மேல என்னன்னா, அவங்களுடைய சேஃப் சைடுக்கு, அவங்களுடைய சேஃப்டிக்காக ஜெபிக்கணும். அதுதான் சாந்த குணத்தின் உச்சக்கட்டம். அதுதான் ஆண்டவர் சொல்றார். இயேசு கிறிஸ்து அதை செஞ்சார், மோசையும் அதை செஞ்சார். அவங்களுக்காக அவங்க அழிஞ்சு போகாதபடி ஜெபிச்சாங்க. இதைத்தான் நீங்களும் நானும் கண்டிப்பா செய்யணும். உங்களுக்கு விரோதமாய் ஒருத்தர் செயல்படுறாங்களா, அவங்க அழிஞ்சு போடணும் விடக்கூடாது. அவங்க அழியாதபடிக்கு நம்ம ஜெபிக்கணுங்கிறாரு. இதைத்தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். மோசே பூமியில் இருக்கிற சகல மனுஷரை பார்க்கிலும் அதிக சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். மோசையுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கோபம் என்பது அவருடைய லைஃப்ல ஒரு ட்ராக் ஓடிட்டே தான் இருந்துச்சு. ஆண்டவரால் அழைக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு எகிப்தியரை வெட்டி கொண்டு போட்டான். அழைக்கப்பட்ட பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது நிதானத்தை அடைந்தான். கர்த்தர் கொடுத்த அந்த அற்புதமான கற்பலகைகளை உடைத்து போட்டான். அந்த கன்றுக்குட்டியை எரித்து அரைத்து அதை தண்ணீரில் போட்டு குடிக்க வச்சான். லேவியர்கள் அவன் பட்சத்தில் நிற்கும் பொழுது அவர்களை கொண்டு 3000 பேரை வெட்டும்படி செஞ்சான். எல்லாம் நடந்துச்சு, கோபம் வந்தது. ஆனா அந்த கோபத்துக்கு நடுவில் ஒரு பக்கத்தில் அந்த ஜனங்களுக்காக அவன் மன்றாட தவறவே இல்லை. ஆவிக்குரிய கோபம் ஒரு பக்கம் வந்துச்சு, ஆனாலும் அடுத்த டிராக்ல அவங்களுக்காக அவன் மன்றாட தவறவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கோபம்னு ஒண்ணு வரும், ஆவிக்குரிய கோபம் வரலாம். நிதானத்தை இழக்கக்கூடாது, மன்றாட மிஸ் பண்ணக்கூடாது. எண்ணாகவும் 16 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது மோசேக்கு விரோதமாய் பர்சனலா எழும்புனாங்க, லேவி கோத்திரத்தாரை எழும்புனாங்க. கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் கொண்டார். ஆனால் மோசேயோ அவர்களுக்காக மன்றாடுவதிலேயே கவனமா இருந்தார். அங்கதான் அவனுடைய மெச்சூரிட்டி அதிகமா தெரிஞ்சது. இன்றைக்கு நமக்கு விரோதமாக ஒருத்தர் செய்யறாங்கன்னா அவங்க அழியாதபடிக்க மன்றாடுவதுதான் உண்மையிலேயே சாந்தத்தின் அடையாளம். அவனுக்கு அதில் கோபம் வந்துச்சு, கடும் கோபம் வந்துச்சு, ஆனாலும் அவன் மன்றாடி ஜெபிக்கிற அவன் மிஸ் பண்ணல. அவனுடைய விண்ணப்பத்தை, அவருடைய பலிகளை ஏற்றுக்கொள்ளாதிருன்னு சொல்லி அவன் கோபத்தோடு சொன்னான். ஆனாலும் மன்றாட தவறவே இல்லை. கோபம் வந்துச்சு, ஆனாலும் அவன் ஸ்பிரிச்சுவலா அதை மேனேஜ் பண்ணிட்டான். அடுத்தபடியாக பர்சனலா அட்டாக் பண்ணதான சகோதரி, சகோதரன், அவங்களை பார்த்து அவன் ஒன்றும் பேசல, அவங்களுக்காக ஜெபிச்சான். ஆண்டவர் அங்கதான் சொல்றாரு, பூமியில் இருக்கிற சகல மனுஷரிலும் மோசே மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். இதைத்தான் ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் செய்யறவங்களுக்காக அவங்க அழிஞ்சு போகாதபடி ஜெபிக்கணும். அவங்க மேல கோபத்தை வைக்க வேண்டாம், அவங்க மேல கசப்பை வைக்க வேண்டாம். அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணுங்கிறார். அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. அவங்க மேல நீ வருத்தத்தை வச்சுக்காத, அவங்க எப்படியே போறாங்கன்னு சொல்லாத, ஜெபம் பண்ணுங்கிற. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் மோசையுடைய வாழ்க்கை இந்த மாலை நேரத்தில் எங்களுக்கு அடையாளமாய் காண்பிச்சு, பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் அவன் மிகுந்த சாந்த குணமுள்ளவன் என்று எப்படி பெயர் வாங்கினான் என்பதை காமிச்சிங்கப்பா. தகப்பனே, நாங்களும் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியும் இடத்தில் பெற எங்களுக்கு உதவி செய். உங்கள் நாமத்தின் மகிமையாய் வாழ எங்களுக்கு உதவி செய். உம்முடைய நாமமே எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள். எங்கள் சுபாவத்தில் எப்பொழுதும் நல்ல மாற்றங்களை, இந்த வசனத்திற்கு ஏதுவாக மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காய் சோத்தோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என்